الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பா எங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முற்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் மிக கவனமாக நிதானமாக நடக்க வேண்டும் என்பதையும் உம்மத்துக்கு வலியுறுத்திருக்கிறார்கள். காலாகாலம் உம்மத் பல வகையான சோதனைகளை சந்தித்திருக்கிறது, நிச்சயமாக சந்திக்கும். அந்த சோதனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது நபி அவர்களுடைய பிரதானமான வழிகாட்டலாக இருக்கிறது. தன்யமான சகோதரர்களே, நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சாபாக்கள் அதை மரணம் செய்தார்கள், பாதுகாத்தார்கள், எட்டி வைத்தார்கள். உதாரணமாக ஒரு நெருப்பு பத்து மட்டும் ரவி அவர்கள் சொன்னார்கள். அந்த நெருப்பு ஹிஜாஸுடைய மண்ணில் ஏற்படும் என்றும் ரவி அவர்கள் குறிப்பிட்டார்கள். தகருஜு நாரும் ஹிஜாஸ் சுதய அனாக்கள் இதில் விபுசம் என்று சொன்னார்கள். ஹிஜாஸுடைய நெருப்பு சிரியாவுடைய ஒட்டகத்தின் கழுத்தை அது காணக்கூடியதாக இருக்கும். அந்த அளவு அந்த நெருப்புடைய வெளிச்சத்தில் மக்கள் தூரத்திலிருந்து அதை காண்பார்கள் என்று ரவி அவர்கள் சொன்னார்கள். பல இமாம்கள் இந்த நிகழ்வை பதிவு செய்துவிட்டு எங்களுடைய காலத்தில் இப்படி நடந்தது, அந்த நெருப்பு மதீனாவில் பத்தியது, உஹது மலையில் தொடர்ச்சியாக 52 நாட்கள் அந்த நெருப்பு எரிந்ததாகவும், அதில் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர்கள் தொலை தூரத்திலிருந்து இந்த நெருப்பு பற்றும் காட்சியையும் கண்டதாகவும் முன்னோர்கள் சரித்திர ஆசிரியர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். நபிசல்லா செல்லும் பல நிகழ்வுகளை பயன் செய்தார்கள். சொக்காவில் உள்ள கோமல் ஏராதல் ருஜு ஒரு சாரார் முஸ்லிம்களுக்கு எதிராக கொலையில் ஈடுபடுவார்கள். எக்தருல் ஹாஜ் கொலை அதிகரிக்கும் என்றெல்லாம் நபியவர்களுடைய முன்னெச்சரிக்கை வந்திருக்கிறது. அப்படியான காலகட்டத்தில் முஸ்லிம் உம்மத் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபியவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு மதிலை போன்று, உலகத்தில் எந்த பகுதியில் ஒரு முஸ்லிமுடைய உயிரிழை ஏற்பட்டாலும் அது எங்களுடைய உடன்பிறப்புக்கு ஏற்பட்டது போலதான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னமல் முஃமினூன இக்வா என்ற இந்த வாசகத்தை கொண்டு மூமின்களுக்கு மத்தியில் உள்ள இந்த உஹுவத்துடைய சகோதர உறவு இருக்கிறதே அது மிக வலுவானது என்பதை குர்ஆன் நமக்கு பயன்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் உலகில் எந்த பகுதியிலும் ஒரு முஸ்லிமுக்கு ஆபத்து வருவதாக இருந்தால் அது சிந்தனா ரீதியில் பொருள் ரீதியில் உடம்பு உயிர் ரீதியில் வரக்கூடிய அந்த அபாயத்தை அடுத்த முஸ்லிம் ஒரு வேடிக்கையாகவோ ஒரு கதையாகவோ அதை படித்துவிட்டு வைக்க முடியாது. நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பங்களிப்பு முஸ்லிமுக்கு கடுமையாக இருக்கு. தன்னால் முடிந்ததை தான் செய்வது, அதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டும் வழிமுறையாக இருக்கு. நான் கல்லுக்குள்ளாக நஷ்டம் இல்ல அவசரம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய சக்திக்கேற்ப செய்வது அல்லாஹ் தஆலா அதை விதியாக இருக்கிறார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சுமக்க முடியாததை என்றும் சுமக்கிறது கிடையாது, அப்படி ஒன்று நடப்பதும் கிடையாது. அதனால் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்தில் கருத்து கெடுப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கனிமானவர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது நாம் முதல் முதலாக குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் எடுத்துக்கொள்வோம். குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் என்ன பயான் செய்கிறது, இதுதான் நமக்கு முதலாவது. இரண்டாவது சஹாபாக்கள் எங்களுடைய முன்னோர், அவர்களுடைய வழிகாட்டல் எப்படி இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில்தான் குர்ஆன் இறங்கியிருக்கிறது. நபி அவர்கள் வாழ்ந்த 23 வருடத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி கலக் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஆரம்பம் இக்ரா, இறுதி சூரத்துல் பக்ராவுடைய இந்த ஆயத், இது ரெண்டுக்கு மத்தியில தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு. இக்ரான் ஆரம்பிக்கப்பட்டது என்பதில் வந்து முடிவடைந்தது. அல்லாஹ் தஆலா 6666 ஆயத்துகளை இந்த வடிவத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில், குர்ஆன் இறக்கப்பட்ட காலம் நபியவர்கள் வாழ்ந்த காலம், அது ஒரு முன்மாதிரியான காலம். அந்த காலத்தை விட்டுட்டு இந்த காலத்துடைய எந்த ஒரு அணுகுமுறையையும் நாம் கடைபிடிப்பதனால் நமக்கு வெற்றி, இணக்கம், சந்தோஷம், நிம்மதி என்பதை ஒரு நாள் நம்ம கண்டுகொள்ள மாட்டோம். பாகிஸ்தான் நமக்கு முன்மாதிரி அல்ல, ஈரான் ஈராக் நமக்கு முன்மாதிரி அல்ல, ஈரான் நமக்கு முன்மாதிரி அல்ல, உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாடும் நமக்கு முன்மாதிரி அல்ல. நமக்கு முன்மாதிரியாக இருப்பது அல்லாஹ்வுடைய கலாம், நபியுடைய ஹதீஸ். நபியுடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய கலாம் நமக்கு தரப்பட்ட அந்த காலம் தான் நமக்கு பொன்னான காலம், முன்மாதிரியான காலம், மிக எடுத்துக்காட்டான காலம். அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அது திரும்ப ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படும் என்பதுதான் நபியவர்களுடைய எச்சரிக்கை. நபியுடைய காலத்தில் என்ன சோதனைகள் வந்ததோ இந்த உம்மத் அப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்து ஆகும் என்பதை நபியவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு உண்மையுடைய உதயம் பல வகையான பொய்கள் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எதிராக பல சக்திகளும் ஒன்று சேர்வது, அது உலக வன்மை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூராக்களுடைய பெயர்களை சில நபிமார்களுடைய பெயர்களாக வைத்திருக்கிறார். சூரத்து நூ, சூரத் இப்ராஹிம், சூரா யூனுஸ், சூரா யூசுப், சூரத்து ஹூத் என்ற பெயர்களில் சூராக்கள் குர்ஆனில் இருக்கிறது. இந்த நபிமார்களை, இந்த நபிமார்களுடைய பெயர் சொல்லி வந்திருக்கக்கூடிய சூராக்களை நீங்கள் படித்து பார்த்தால் அதிலும் ஏராளமான படித்துரைகள் இருக்கிறது. நூலை சிறப்பு ஒரு வருஷம் அல்ல சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. 950 வருஷம் ஒரு நபியாக இருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை சூரத் நூரில் படிக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரத் இப்ராஹிம் அல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 90-100 வயது வரைக்கும் பட்ட கஷ்டங்களை சுருக்கமாக சின்ன வயதிலிருந்தே உயிர் ஆபத்தை அவர்கள் முன்னோக்கியிருக்கிறார்கள். பல வகையான கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த சுருக்கமான வார்த்தைகள் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். குர்ஆனுடைய சுமார் 25 சூராக்களில் 63 திருவசனங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதற்கு நற்கொடையாக அவர்களுக்கு கொடுத்த வெகுமதி சுப்ஹானல்லாஹ். ஒன்றை நாங்கள் நீங்க எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒன்றே நமக்கு போதுமாக இருக்கவும் வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிப்படையும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை சோதித்ததற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் அந்த நற்கொடை, அல்லாஹ் கொடுக்கும் அந்த உதவி, அல்லாஹ் கொடுக்கும் அந்த பாதுகாப்பு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது போன்றுதான் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வயதிலிருந்து சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதிர்வை அடையும் வரைக்கும் சோதிக்கப்பட்டார்கள். மனைவி விட்டு பிரித்து சோதித்தான், குழந்தை கொடுத்து சோதித்தான், ஊரை விட்டு பிரித்து சோதித்தான், பல உயிர் ஆபத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தி சோதித்தான். இறுதியாக அல்லாஹ் கொடுத்த அவர்களுக்கு உள்ள வெகுமதி ஃபத்தஹுதுல் மகாம் இப்ராஹிம் ஸல்லல்லாஹ். இன்று வரைக்கும் மகாம் இப்ராஹிமை அல்லாஹ் அத்தாட்சியாக வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சேர்ந்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலெல்லாம் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களிடத்தில் இருந்த தன்மை மக்களை அரவணைப்பது, ஆதரிப்பது, சேர்த்து நடப்பது, ஒற்றுமையாக இருப்பது, ஒரு சமூகத்தை உம்மத்தன் காணித்தல் இல்லா என்ற அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்ட இன்று வரைக்கும் நாங்கள் எல்லாம் கமா சல்லை தஆலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் என்று ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ஞாபகப்படுத்துகிறார். இது என்ன வாலிபர்களே, உங்களோட வாலிபத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிந்தனையில் நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய முதிர்வையும் உங்களுக்கு படிப்பனையாக எடுத்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு படிப்படியாக தந்திருக்கிறார். கனிமான சமூகத்தில் இன்று நாம் வாழும் இந்த யுகம், இந்த காலகட்டம், இதிலேயே நாம் இந்த படிப்பணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல வகையான சோதனை அல்லாஹ் அவர்களையும் குர்ஆன்ல பயான் செய்திருக்கிறார். மூசாவுடைய தாய்க்கு ஏற்பட்ட அந்த குழந்தை பிறந்ததில் இருந்து அவர்கள் நவியவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த ரெண்டுக்கு மத்தியில் பல நிகழ்வுகளை அவர்களுடைய தாய்க்கு ஏற்பட்ட சோதனை அந்த சோதனையின் நேரத்தில் அல்லாஹ் மூசாவுடைய தாய்க்கு வகை இருக்கிறான். இந்த குழந்தைய உங்களோட கையில வச்சுக் கொள்வது சிரமம். இவனை கையில இருந்து விட வேண்டிய ஒரு கட்டம். அது விடுறதே யாருடைய கையில விடுறது என்றும் தெரியாது. அந்த பொட்டில போட்டு தண்ணீர்ல போடுவது அந்த தாய்க்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளுடைய அந்த ஈரலை வெட்டியெடுப்பது போன்று கஷ்டமாக இருக்கிறது. இன்னால் ஆதுவிலை இதை நாம் திருப்பி தருவோம் என்றெல்லாம் வாக்களிக்கிறான். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்களும் இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். எங்கட உம்மத்து இந்த பொட்டில போட்டு அப்படி கைவிடக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் என்ற அந்த சோதனையான ஒரு கட்டத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு ஏற்பட்ட சோதனையா எங்களோட உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று யாழ்லா நீதான் பாதுகாப்பு தரக்கூடியவன் என்ற அந்த பாதுகாப்பை அல்லாவின் கைவசம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நாங்களும் உலமாக்களும் இன்றைய முஸ்லிம் சமூகமும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எமக்கு சொல்வது கதை அல்ல, இதுதான் நமக்குள்ள படிப்பினை. இதிலிருந்து எத்தனையோ பாடங்கள் நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. முடிவை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஃபிரௌன் மூசாவை சுமந்ததை குர்ஆன் அதே அவருடைய முடிவை அவருக்கு ஒரு விரோதியை அவன் சுமந்திருக்கிறான் என்ற குர்ஆன் எச்சரிக்கை செய்திருக்கிறது. கனிமானவர்கள் சில காலத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்தை அனுபவித்தார்கள். பயங்கரமான சோதனையான காலமாக இருந்தது. ஃபிரௌன் அட்டகாசங்களை செய்தான். யுகப்பிகுன் அப்னாஹும் வயஸ்தஹியூ நிஸாஹும். அவன் குழந்தைகளை இன்றைக்கு இஸ்ரேல் இன்றைக்கு காசா எப்படி குழந்தைகள் சிதறி இந்த சோக வரலாறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்தார்கள். கண்டு கழித்தார்கள். ஒன்றும் செய்யாத நிலைமை அவர்களுக்கு இருந்தது. குழந்தைகளை அறுத்து குர்பான் கொடுக்கும் பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன தொகை பெருந்தொகையான மக்கள் இப்படி செய்கிறார்கள். நபிமார்களை விட்டு வைக்காத இவர்கள் நபிமார்களுடைய மண்ணறைகளை விட்டு வைப்பார்களா? நபிமார்களை விட்டு வைக்காத இவர்கள் நபிமார்களுடைய மண்ணறைகளை விட்டு வைப்பார்கள் என்பதை இவர்களுக்கு மிக அற்பமானது. படிப்பினை பெற வேண்டும் குர்ஆனில் இருந்து. இதை நான் நீடிக்க விரும்ப மாட்டேன். இது சில நிகழ்வுகள் குர்ஆனில் ஒன்று எத்தனையோ பயன் செய்திருக்கிறது. இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை படிப்பினையாக எடுக்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் அது படிப்பினையாக இருக்க வேண்டும். ரெண்டாக அல்லாஹ் பிரித்திருக்கிறார். ஒன்று நபியுடைய மக்கத்து வாழ்க்கை, ஒன்று நபியுடைய மதீனத்து வாழ்க்கை. மக்கத்து வாழ்க்கையில ஏற்பட்டவைகள் திரும்ப உலகில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு, இலங்கை மட்டும் சொல்லவில்லை, உலகில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு திரும்ப மக்கத்துடைய ஒரு சோதனையான நிலைமை வரத்தான் செய்யும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் வரும். வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் உம்மா படிப்பினைக்கு எடுக்க வேண்டும், பாடமாக எடுக்க வேண்டும். நமக்கு பாடம் உலக நாடுகள் அல்ல என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறோம். நமக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம். என்றும் இதில் மாற்றம் கிடையாது. இந்த வாக்குறுதிகளில் ஒருபோதும் பொய் இருக்க முடியாது. இந்த வாக்குறுதி நிச்சயம், அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். கேட்டுடனே தருவான், அழுக வைத்து தருவான், தாமதித்து தருவான், கேட்டதற்கு மாற்றமாக தருவான். கேட்டதை இன்று முடியவில்லை, நாளை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நமக்குள்ள படிப்பினை. கனிமானவர்களே, இதை திரும்ப ஒரு முறை இணைத்து பாருங்கள். மக்கத்து வாழ்க்கை நபியவர்கள் அனுபவித்த கஷ்டம், எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கும் முஸ்லிம்கள், உலகளாவிய ரீதியில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், பெரும்பான்மையாக சிறுபான்மை நாடுகள் தான் வாழ்கிறார்கள். என்னுடைய இந்த பாஷையை கேட்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் அனைவர்களும் கடைபிடிக்க வேண்டிய முறை நபியவர்கள் மக்கத்தில் கையாண்ட முறைதான். அந்த முறைக்கு மாற்றமாக ஒன்றை கையாள்வதன் மூலமாக ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு ஈடேற்றம் வெற்றி கிடைக்க போவதில்லை என்பதை குர்ஆனுடைய உண்மையான வழிகாட்டலாக இருக்கிறது. மதீனத்து வாழ்க்கை வித்தியாசமானது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மதீனத்து வாழ்க்கையை நசீபாக்கினார். அங்கு 10 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கு ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணுகிய முறை அது சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதிலும் நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது. தெளிவான சகோதரர்களே, பிரியாக்களே, உதாரணத்துக்கு இந்த ஜும்மாவுடைய குத்பாவை நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும் என்று கேட்ட நேரம் 1:30 வரைக்கும் போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அதுவரைக்கும் நீடிக்க போறதில்லை. நான் மிக சுருக்கிக் கொள்வேன். கனிவாளர்களே, மக்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வை தான் நாம் இன்று நமக்கு படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு வாழ்க்கையில் நபியவர்களுக்கு ஏற்பட்டவைகள் எதுவாக இருந்ததோ அதையும் நாம் படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு வாழ்க்கையில் சகாபாக்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டது ஏன், எதற்காக? முதல் உயிர் தியாகம் செய்த பெண் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா உயிரை மாய்த்துக் கொண்டது எதற்காக என்ற கேள்வி அடிக்கடி எழுப்பிக் கொண்டிருங்கள். அதில் அவருக்கு விடை கிடைக்கும். உயிரை அவர்கள் அர்ப்பணம் செய்தது வேற எதற்காகவும் அல்ல, இஸ்லாம் என்ற ஒரே காரணத்துக்காக, முஸ்லிம் ஆக வாழ்ந்த ஒரே காரணத்துக்காக. இஸ்லாத்தை விட்டிருந்தால், மதம் மாறியிருந்தால், மதம் மாறினது போன்று நடித்திருந்தால் அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இஸ்லாம் என்ற உறுதி, இன்னல்லதீன காலூ ரப்பன அல்லாஹ் சும்ம ஸ்தகாமு, யார் இஸ்லாம் என்ற இந்த தீனின் மீது உறுதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரும் என்பதை நிச்சயம். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், யாசிர் அம்மா உடைய குடும்பம் இந்த சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை, ஆல யாசிர் இன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா, ஏ யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும். ஒருவரால் இந்த உலகத்தில் வாழ போகிறோம், எங்களுடைய மௌத்து நிச்சயம். ஒரு நாள் இந்த துனியா விட்டு பிரிய போகிறோம். நாம் அல்லாஹ்வுடைய பெயருக்காக இந்த உயிரை கொடுத்தால் இதுக்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு தர இருப்பதை சொர்க்கம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். யாருக்காக கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக. இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், வாழ்க்கையும் மரணமும் அந்த இறைவனுக்காக. இது நாம் ஓதக்கூடிய வஜ்ஜத். ஒவ்வொரு தொழுகையில் ஓதுகிறோம், இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி, என்னுடைய வாழ்க்கை மரணம் இது நிச்சயம் இறைவனுக்கு. இஷ்டப்பட்டு வரவில்லை, இஷ்டப்பட்டு போக போவதில்லை. அவனுடைய உற்சவின் பேரில் அஜல் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முன்பின் படுத்தப்பட மாட்டாது. எதைப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதுதான் இந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு ஏதும் அநியாயம் நடக்கும் பொழுது அந்த அநியாயத்துக்கு நாம் நீதம் தேடி நிற்கிறோம், அந்த அநியாயத்துக்குள்ள பரிகாரத்தை தேடி நிற்கிறோம். சில வேளை அந்த அநியாயத்துக்குள்ள பரிகாரத்தை இந்த மனிதர்களால் தர முடியாத ஒரு கட்டம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நேரத்தில் நாம் இதுக்குரிய பரிகாரத்தை தேடுவதா என்ற ஒரு சிந்தனை பொதுவாக வாலிப உள்ளங்களில் ஏற்படுவதுண்டு. கனிவான சகோதரர்களே, அநியாயம் ஏற்படும் பொழுது, அநியாயம் செய்யப்படக்கூடியவர்கள் யாரெல்லாம் அநியாயத்துக்கு ஆளாகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை வருகிறது. இப்படியே அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் வாழ்கிறதா, இல்லைண்டா இதுக்குள்ள பரிகாரம் ஒன்றை நாம் எடுப்பதா என்ற ஒரு கேள்வி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழுவது. மக்களுக்கு வாழ்க்கையில் சகாபாக்கள் அனுபவித்த கஷ்டம் ஒன்று ரெண்டு அல்ல. நவீன வீட்டுக்குள்ள வந்து போட இல்ல, காபால மஸ்ஜிதுக்குள்ளதான் தொடர்ந்து நவீன தலையில போட்டாங்க. ஒட்டக குடல் சித்த அந்த ஒட்டகத்துடைய சுமையான குடலை அப்படியே கொழந்து நவீன தலையில போட்டா அப்படி நசுங்கி கீழே போய்விட்டார்கள். கை தட்டி சிரித்து விசில் அடித்து அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த காட்சியை காவிர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவிர்கள் முன்னிலையில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்களால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதற்கு அவர்கள் செய்த ஒரே ஒரு பணி பாத்திமா நாயகியிடத்தில் போய் செய்தி எடுத்துவிட்டார்கள். 15 வயதுக்கும் குறைவான அந்த பாத்திமா நாயகி அவர்கள் கண்ணீர் வடித்து துடித்த அந்த காட்சி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். பாத்திமா அவர்கள் அதை அப்புறப்படுத்த எடுத்த முயற்சி, அதை அவர்கள் அப்புறப்படுத்தும் பொழுது காவிர்கள் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீக்கிய பிறகு நபி அவர்கள் கண்ணீர் வடிக்கும் பாத்திமாவை பார்த்து சொன்னது, லா தபக்கி யா பாத்திமா, லா யபக்கா அலா வஜ்ஹில் அர்தி பைத்து மதரின் வலா மபரின் இல்லா அபதல்லா இஸ்லாம். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், சபர் பொறுமை. ஒரு காலம் வரும், அல்லாஹ் நமக்கு உயர்வையும் கண்ணியத்தையும் தருவார் என்ற ஆறுதல் வார்த்தை தான் சொன்னார்கள். ஒருவேளை உங்களுக்கும் நாம் இப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தைகளை தான் சொல்ல முடியும் சொல்றங்களே, அந்த நேரத்தில் நீங்க ஆத்திரப்படுவீங்க. எப்படி ஆத்திரப்படுவீங்கன்னா, சரியான புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தை இமாம் நௌவி அவர்கள் ரியாது சாலிஹின் பதிவு செய்கிறார்கள். ஒரு பெண் கபரில் அழுது கொண்டிருக்கிறார். தன்னுடைய அந்த மையத்தை நினைத்து மையவாடியில் போய் ஒரு பெண் ஒரு பாறை வைத்து வந்த காட்சியை கண்ட நபி அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். பொறுமையாகவே தக்வாவை கடைப்பிடி. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு தெரியாதே ஆறுதல் சொல்லக்கூடியவர் நபியாக இருப்பார் என்று. இந்த கலந்த கோஷம் நபியை உனக்கு ஏற்பட இல்லை, அவருக்கு தெரியாது நபி என்று. ஏ மனிதா, இது உனக்கு ஏற்பட இல்லை, உனக்கு என்ன இதனுடைய கஷ்டம் தெரியும் என்று அந்த பெண் புலம்பி விட்டார். பின்பு அந்த பெண்ணுக்கு வந்தது செய்தி, இது வந்தது நபி அவர்கள் ஓடி வந்து சொன்னால், எனக்கு தெரியாது நீங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னவர் சபத் கிறிஸ்தவத்தில் கூட பொறுமை இருக்கிறதே முதல் கட்டத்தில். கனிமாவர்களே, அழுதுகையில் ஏற்பட்ட நிகழ்வுல மனிதர்களுக்கு வரக்கூடிய கவலையில நாங்களும் பலிக்கு பலி எடுக்க வேண்டும் என்ற உணர்வு வாரது அதிகதான். அதுதான் மதீனத்துடைய வாழ்க்கையில நபியவர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு உயிர் பலி வரும் பொழுது அந்த உயிர் பலிக்கு பல உயிர்களை நாமும் பறிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வாரது இயற்கை. ஆனால் நாம் காட்டும் வழிகாட்டல் எப்படி இருக்கிறது என்பதைதான் நாங்கள் நீங்க மக்கத்து மதீனத்து வாழ்க்கையை பார்க்க வேண்டும். மதீனத்து வாழ்க்கையில தான் மக்கத்து வாழ்க்கையை போல ஏராளமான சஹாபாக்கள் உயிரிழந்தார்கள். மதீனத்து வாழ்க்கையில தான் உகதுடைய போர்களத்தில் 70 சஹாபாக்களுடைய ஜனாசா அங்கே கொண்டு செலுத்தப்பட்டது. 70 சஹாபாக்களுடைய உயிர் பிரியப்பட்டிருக்கும் அந்த காட்சியை நபியவர்கள் கண்டது மக்கால் அல்ல, மதீனால. கனிமானவர்களே, மதீனத்து வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 சஹாபாக்களுடைய ஜனாசாவை கண்டார்கள். அதுல குறிப்பாக தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா அவர்களுடைய உயிரிழப்பை நபியவர்கள் கண்டு ஆத்திரப்பட்டு அந்த சித்திரவதை காட்சி துண்டு துண்டாக அறியப்பட்டிருக்கும் அந்த சோக நிகழ்வை கண்டு நபியவர்களுடைய உள்ளத்திலும் பழிவாங்க வேண்டும் என்ற அந்த குரோத நிலைமை உண்டு, அந்த பழிவாங்க வேண்டும் என்ற கோப நிலைமை உண்டு நபியுடைய உள்ளத்தில் வந்தது. நபியவர்கள் சொன்னார்கள், ஹம்சா என்னுடைய இந்த உயிருக்கு எழுபது உயிர்களை எடுப்பேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த குர்ஆனுடைய திருவசனத்தை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறை ஓதி அதனுடைய மொழித்திருப்பை வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சூரத்து நகல் 16வது சூரத், 125, 126, 127 உடைய திருவசனங்களை அடிக்கடி ஓதுங்கள். அடிக்கடி இதை மொழிபெயர்ப்பை வாசிக்கிறோம். நபியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உங்களுக்கு யார் இந்த அநியாயத்தை செய்தார்களோ அவர்களுக்கு நீங்க உயிர்ப்பதை எடுப்பதற்கு உங்களுக்கு 70 உயிர் எடுக்க அல்லாஹ் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா இந்த கட்டளை இடுவது இதுதான் எனக்குள்ள பாடம். மேலான சகோதரர்களே, குர்ஆனை தொழுகையில் எடுக்கிறோம், ஹஜ்ஜில் எடுக்கிறோம், ஜகாத்தில் எடுக்கிறோம், எங்களுக்கு வரக்கூடிய ஆத்திர கோபம் எமக்கு அநியாயம் இழைக்கப்படக்கூடிய நேரத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பார்க்க வேண்டுமே தவிர வேறொரு பைபிளையும் வேதையும் இங்கு நாங்கள் பார்க்கறதுக்கு இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய நிதானத்தை, அமைதியை, பொறுமையை நாம் உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். அதை நாம் இழந்தால் அதுக்கு பிறகு வரக்கூடிய சோதனையை யாராலும் அங்கே எதிர்க்க பகரமாக யாருக்கும் இதுக்கு பதில் கொடுக்க முடியாது. அதனால் வேளாண் சோதனைகளை இதை கொஞ்சம் கவனமாக சிந்தியுங்கள். ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் 70 உயிரை எடுப்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை 70 அல்ல, ஒன்றுக்கு ஒன்றுதான். மனிதன் அடிப்படையில் கோபம், குரோதம், வைராக்கியம் வருவதுண்டு, ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய நேரம் வரப்படுது. அல்லாஹ்வுடைய கட்டளை பார்ப்பது எங்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கட்டளை தான், நபியே உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் 70 உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க ஒன்றுக்கு ஒன்று தான் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை தான். சுபான் அல்லாஹ், நபியவங்களை பார்த்தீங்கன்னா அந்த கொலைக்கு காரணமாக அமைந்த ரெண்டு பேர், ஒன்று வஹ்ஷி, இரண்டாவது ஹிந்த் பின் உத்பா. வஹ்ஷி ஹிந்த் பின் உத்பா என்ற பெண்மணி. நபியவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த ரெண்டு பேரையும் மன்னிச்சாங்க. ரெண்டு பேரையும் மன்னிச்சாங்க. ஹம்சாக்கு 7 வருஷத்துக்கு பிறகு நபியவர்களுக்கு ஞாபகம் வந்த நேரம், நபியவர்கள் 7 வருஷத்துக்கு பிறகு கண்ணீர் வடித்து மன்றாடினார்கள். ஆனால் மன்னிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்த நேரம், அல்லாஹ் சொன்ன பொறுமையை கடைபிடிக்க அல்லாஹ் சொன்ன நேரத்தில் நபியவர்கள் எப்படி பொறுத்தார்கள் என்றால், அந்த 70 பேருக்கு கொலையாக வந்த காலித் இப்னு வலீத், 70 பேருடைய கொலைக்கு காரணமாக அமைந்த அந்த காலித் இப்னு வலீதையும் நபியவர்கள் மன்னித்து ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு வரபு அன்ஹு என்ற அந்த பட்டியலில் சேர்த்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களோட மார்க்கம் சொல்லும் விவரமாக இருக்கிறது. இதை நான் ஜும்மாவுடைய ஹுத்பாவுக்கு பிறகு சிறிது நேரம் தொழுகைக்கு பிறகு நான் ஒரு 10-15 நிமிஷம் இதை விவரிக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் கண்ணியமானவர்களே, எல்லாரும் ஹுத்பாவுக்கு பிறகு அமைதியாக இருந்து அதை செவித்தாய்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். எல்லோரும் இந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான சோதனையான காலத்தை இந்த இலங்கை நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு சோதனையை முன்னோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் மக்காவையும் மதீனாவையும் நபியுடைய உணர்வுகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக பணிவாக வேண்டிக் கொண்டு இந்த ஹுத்பாவை முடித்து ஹுத்பாவுக்கு பிறகு எல்லோரும் அமர்ந்து போகுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.